26. வெற்றியின் நிச்சயம். தெய்வீக அச்சாரம். தேவையான கருவிகளை நாம் தேவனிடம் ஒப்படைத்தால் அவர் பணியை செய்து முடிப்பார். முழு மனதோடு செய்கிற சேவையை தேவன் ஏற்றுக்கொள்வார். குறைகளை அவர் நிறைவாக்குவார். தான் பிரயோஜனமாக எதையும் செய்யவில்லையென நீதிமான் நினைத்தாலும் நீதியின் ஒவ்வொரு செயலும் நிலையான புகழை பெறும். நீங்கள் மெய்யாகவே உங்களை அர்ப்பணித்திருந்தால் உங்களை கருவியாக பயன்படுத்தி மற்றவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு செல்வார். அவர்களையும் வாய்க்கால்களாக பயன்படுத்தி இருளில் தடுமாறிக் கொண்டிருக்கிற அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கச் செய்வார். சீக்கிரத்தில் மகிமையான வெற்றியை சத்தியம் பெறப்போகிறது. இப்போது தேவனோடு உடன் வேலையாட்களாக இருக்க தீர்மானிப்பவர்களும் அதோடு சேர்ந்து வெற்றியடைவார்கள். எதையும் தனக்கென வைத்துக் கொள்ளாமல் சேவைக்கென ஆண்டவரிடம் தன்னை முழுவதும் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவருக்கும் எண்ணி முடியாத விளைவுகளை பெறுவதற்கான வல்லமை கொடுக்கப்படுகிறது. சக மனிதர்களுடைய இரட்சிப்புக்காக நாம் கருத்தோடு பிரயாசப்படும்போது நம்முடைய ஒவ்வொரு முயற்சியையும் தேவன் அமோக வெற்றியடையச் செய்வார். தம் மகத்தான திட்டத்தில் தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு வைத்திருக்கிறார். தேவையில்லாத தாலந்துகள் அருளப்படுவதில்லை. தாலந்து மிகச் சிறியதாக இருக்கலாம், ஆனால் அதற்கு தேவன் ஒரு இடம் வைத்திருக்கிறார். அதை உண்மையோடு பயன்படுத்தினால் செய்யும்படி தேவன் திட்டமிட்டிருந்த பணியை செய்து முடிக்கும்.
தாழ்மை மிக்க ஊழியர்கள் கிறிஸ்துவோடு ஒத்துழைத்து பூமியின் கடையாந்தரங்கள் மட்டும் இனிய அதிர்வலைகளை கேட்கச் செய்யலாம். நித்திய காலம் முழுவதிலும் கேட்கக்கூடிய இன்னிசை மிட்டுகளை அமைக்கலாம். எந்த வகை பணியாக இருந்தாலும் எதேச்சையாலோ விபத்தாலோ விதியாலோ மெய்யான வெற்றி கிடைப்பதில்லை. தேவனுடைய வழிநடத்துதல்கள் மூலமாக விசுவாசம், விவேகம், நல்லொழுக்கம், விடாமுயற்சி ஆகியவற்றின் பிரதிபலனாக வெற்றி கிடைக்கிறது. அருமையான பண்புகளும் உயர்ந்தபட்ச தார்மீக ஸ்திரத்தன்மையும் எதேச்சையாக உண்டாகுபவை அல்ல. தேவன் வாய்ப்புகளை தருகிறார். அவை பயன்படுத்தப்படும் விதத்தை வைத்து வெற்றி அமைகிறது. உள்ளூர் களத்திலோ அப்பாலுள்ள பகுதிகளிலோ ஊழியத்தில் கால் வைக்கும்படி உணர்த்தப்படுகிறவர்கள் ஆண்டவருடைய நாமத்தால் முன் செல்ல வேண்டும். கிருபைக்கும் பலத்திற்கும் அவர்கள் தேவனைச் சார்ந்திருந்தால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆரம்பத்தில் அவர்களுடைய பணி சிறியதாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய திட்டங்களை அவர்கள் பின்பற்றினால் அது விருத்தியடையும். தேவன் ஜீவிக்கிறார். சுயத்தை தியாகம் செய்கிற ஊழியர் யாராக இருந்தாலும் அவர் எங்கிருந்தாலும் அவருக்காக தேவன் கிரியை செய்வார். பரலோக தூதர்களின் ஒத்துழைப்பு.
தூதர்களுடைய ஊழியப்பணி பற்றி நாம் அறிந்திருப்பதை விட இன்னமும் சிறப்பாக அறிந்து கொள்வது அவசியம். தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பரலோக ஜீவிகளின் ஒத்துழைப்பு இருக்கிறது என்பதை நாம் நினைவில் வைத்திருப்பது நல்லது. தேவ வாக்குறுதிகளை விசுவாசித்து அவற்றை உரிமை கோருகிற சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களுக்கு கண்ணுக்குப் புலப்படாத ஒளியும் வல்லமையுமுள்ள சேனைகள் உதவுகின்றன. பராக்கிரமத்தில் நிகரற்ற கேருபின்களும் சேராபீன்களும் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறார்கள். இரட்சிப்பை சுதந்தரிக்கப் போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களெல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு தலைமை பணியாள். விதைக்கப்பட்ட விதைக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். இருதயங்களைச் சென்றடைகிற வார்த்தைகளை உங்களுடைய சிந்தைகளில் தருகிறார். தேவ ஊழியத்திற்காக உங்களை முற்றிலும் அர்ப்பணியுங்கள். அவரே உங்கள் பெலன். தம் இரக்கமுள்ள திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றும்படி உதவி செய்ய அவர் உங்கள் வலது பாரிசத்தில் இருக்கிறார். குறைபாடற்ற செயலுள்ளவர்களாக நம்மை விளங்கச் செய்கிற குணப்பூரணத்துடனும் விசுவாசத்தில் உறுதியுடனும் முயல்கிற மனிதர்களோடு சேர்ந்து பரலோக அறிவுஜீவிகள் பிரயாசப்படுவார்கள். இந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவரிடமும் உனக்கு உதவி செய்ய உன்னுடைய வலது பாரிசத்தில் நான் இருக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்கிறார்.
மனித சித்தம் தேவ சித்தத்துடன் ஒத்துழைக்கும்போது அது சர்வ ஆற்றல் படைத்ததாக மாறுகிறது. அவர் கட்டளையிடுகிற எதையும் அவருடைய பெலத்தால் சாதிக்கச் செய்கிறது. அவர் கட்டளைகள் யாவும் பெலம் தரும் சக்தி வாய்ந்தவை. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஊதியம் செய்யும்போது தூதர்களின் ஒத்தாசை உங்களுக்கு கிடைக்கும். மற்றவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாகும்படிக்கு நம் சபை அங்கத்தினர்கள் தேவன் தங்களுக்கு கிருபையாக கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக திருச்சபை அங்கத்தினர்களோடு ஒத்துழைக்க 1000-10000 தூதர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இந்த ஊழியத்தில் ஒத்துழைப்பதற்கு பரலோக தூதர்கள் அனைவரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். தொலைந்து போனோரை இரட்சிக்க முயல்கிறவர்கள் கேட்டுக்கொள்ளும் தூரத்தில்தான் பரலோகத்தின் வள ஆதாரங்கள் அனைத்தும் உள்ளன. அதிக அக்கறையற்றும் அதிக கடினப்பட்டும் இருப்போரை ஆதாயப்படுத்த தூதர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். ஒருவர் மீண்டும் தேவனிடம் கொண்டுவரப்படும்போது பரலோகம் முழுவதுமே சந்தோஷப்படுகிறது. சேராபீன்களும் கேருபீன்களும் தங்களுடைய பொன் சுரமண்டலங்களை பிடித்து மனுபுபுத்திரர் மேல் இரக்கமும் அன்பின் மனதுருக்கமும் காட்டின தேவனையும் ஆட்டுக்குட்டியானவரையும் துதித்துப் பாடுகிறார்கள்.
கலிலேய மீனவர்களை அழைத்தவர்தாமே இன்றும் மனிதர்களை தம் சேவைக்காக அழைக்கிறார்.
முதல் சீடர்களைப் போல நம்மூலமாகவும் தம் வல்லமையை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருப்பதில் நியாயமுள்ளவராக இருக்கிறார். நாம் எவ்வளவுதான் பாவிகளாகவும் பூரணமற்றவர்களாகவும் இருந்தாலும் தம்மோடு சேர்ந்து ஊழியம் செய்யவும் கிறிஸ்துவின் கீழ் பயிற்சி பெறவும் அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். தமக்காக முற்றிலும் அர்ப்பணித்து வாழ்கிறவர்களை கிறிஸ்து பெரிதாக மதிக்கிறார் என்பதை நீங்கள் யோசிப்பதில்லையா? யோவானைப் போல தம் நிமித்தமாக கடினமான சோதனை மிக்க இடங்களில் இருப்பவர்களை அவர் சென்று சந்திக்கிறார் என்பதை நீங்கள் யோசிப்பதில்லையா? தமக்கு உண்மையானவர்களைக் காண்கிறார், அவர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார், அவர்களை பலப்படுத்தி ஊக்கப்படுத்துகிறார். சத்தியத்தை அறியாதோருக்கு சத்தியத்தை அறிவிக்கிற பணியைச் செய்கிற மனிதர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு பெலத்தில் மிஞ்சிய தேவதூதர்களை தேவன் அனுப்புகிறார்.
பரலோகம் முழுவதுமே மும்முரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது.
கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அந்த ஆத்துமாக்கள் இரட்சிப்பின் நற்செய்தியை கேட்கும்படி திட்டங்களை வகுப்போருடன் ஒத்துழைப்பதற்கு தேவதூதர்கள் காத்திருக்கிறார்கள். இரட்சிப்பைச் சுதந்தரிக்கப் போகிறவர்களுக்கு ஊழியம் செய்கிற தூதர்கள் பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரிடமும், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது. நீங்கள் போய் இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்குச் சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலர் 5:20. இவ்வாறு யாரிடம் சொல்லப்பட்டதோ அவர்கள் இந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிந்தால் ஆண்டவர் அவர்களுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்தி அதில் செல்வதற்கான வசதி வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். இத்தகைய சமயங்களில் தேவப்பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் உற்சாகத்தோடு உதவ வேண்டும். வெளிச்சத்தை காண ஏங்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உதவவ வேத சத்தியத்தை அறிந்தவர்கள் முயலும்போது அவர்களுக்கு தேவதூதர்கள் துணை செய்வார்கள். இவ்வாறு தூதர்கள் முன் செல்லும்போது ஊழியர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் செய்கிற மெய் ஊழியத்தின் விளைவால் அநேகர் சிலை வழிபாட்டிலிருந்து விலகி ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்வார்கள். மனிதரால் ஏற்படுத்தப்பட்ட காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருவதை நிறுத்திவிட்டு தேவன் பக்கத்தில் அவருடைய பிரமாணத்திற்காக நிற்பதற்கான தீர்மானத்தை அநேகர் எந்த பயமுமில்லாமல் எடுப்பார்கள்.
தேவருடைய ஊழியர்கள் அதைரியமான சூழல்களின் கீழ் இப்போது ஈடுபட்டிருக்கும் போராட்டத்தை வானமண்டலத்தின் துறைத்தனங்களும் அதிகாரங்களும் பார்க்கின்றன. கிறிஸ்தவர்கள் தங்கள் மீட்பருடைய கொடியைச் சுற்றிலும் அணிவகுத்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட செல்லும்போது புதிய வெற்றிகளை பெறுகிறார்கள். புதிதாக நன்மதிப்புகளை பெறுகிறார்கள். தாழ்மையும் விசுவாசமுமுள்ள தேவ மக்களுக்கு சேவை செய்வதில் பரலோக தூதர்கள் அனைவருமே ஈடுபட்டுள்ளார்கள். இங்கே தேவனுடைய ஊழிய வீரர்கள் துதியின் பாடல்களை பாடும்போது தேவனுக்கும் அவருடைய குமாரனுக்கும் துதியை ஏறெடுப்பதில் பரலோகத்தில் அங்கு பாடற்குழுவினரும் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். பணியை வெற்றி பெறச் செய்வது மனிதர்களிடமிருந்து புறப்படுகிற வல்லமை அல்ல, மனித ஏதுகரத்தோடு சேர்ந்து வேலை செய்கிற பரலோக அறிவுஜீவிகளின் வல்லமைதான் பணியை பூரணப்படுத்துகிறது. ஒரு பவுல் நடலாம், ஒரு அப்பல்லோ தண்ணீர் பாய்ச்சலாம், ஆனால் தேவன் தாம் விளையச் செய்கிறார். பணியில் தேவன் செய்ய வேண்டிய பங்கை மனிதன் செய்ய முடியாது. மனித ஏதுகரமாக தெய்வீக அறிவுஜீவிகளுடன் அவன் ஒத்துழைக்கலாம். தேவன் தாம் மாபெரும் தலைமை பணியாளர் என்பதை உணர்ந்து தாழ்மையோடும் சாந்தத்தோடும்
தன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாகச் செய்யலாம். பணியாட்கள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் பணி நின்றுவிடாது, அது நிறைவேறும் வரையிலும் தொடரும்.
ஒரு மகத்தான உதவியாளர் கிறிஸ்தவர்களுக்கு எப்பொழுதுமே உண்டு.
தேவன் உதவும் விதத்தை நாம் அறியாதிருக்கலாம், ஆனால் தேவன் மேல் நம்பிக்கை வைப்பவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடமாட்டார் என்பது நிச்சயம். தங்களை குறித்து சத்துரு போடுகிற திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடி தேவன் எத்தனை முறை தங்கள் பாதையை ஒழுங்கமைத்தார் என்பதை கிறிஸ்தவர்கள் உணரக்கூடுமானால் வழிநெடுக தாங்கள் குறை கூறிக்கொண்டும் தடுமாறிக்கொண்டுமிருப்பதை நிறுத்திவிடுவார்கள். அவர்களுடைய விசுவாசம் தேவனில் நிலை கொண்டிருக்கும். அவர்களை தடுமாறச் செய்கிற ஆற்றல் எந்தச் சோதனைக்கும் இராது. அவரையே தங்கள் ஞானமாகவும் திறனாகவும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் மூலமாக தாம் செய்ய விரும்புவதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஊழியத்தில் ஈடுபட்டுள்ள அனைவருமே தேவனின் உதவிக்கரமாக இருக்கிறார்கள். தூதர்களோடு சேர்ந்து பணி செய்யும் உடன் வேலையாட்களாக இருக்கிறார்கள். அது தவிர மனித ஏது கரங்களாகிய அவர்கள் மூலம்தான் தூதர்கள் தங்கள் ஊழிய பணியை நிறைவேற்றுகிறார்கள். தூதர்கள் அவர்கள் மூலம் பேசுகிறார்கள், அவர்களுடைய கரங்கள் மூலம் வேலை செய்கிறார்கள். பரலோக ஏது கரங்களோடு ஒத்துழைக்கிற ஊழியர்களாகிய மனிதர்கள் அவர்களிடமிருந்து கல்வியும் பயிற்சியும் கிடைக்கிற நன்மையை பெறுகிறார்கள்.
நீதியனும் தம் கவசத்தை தரித்து பணி செய்ய துவங்கும்படி ஒவ்வொரு மனிதனையும் கிறிஸ்து அழைக்கிறார். உனக்கு உதவி செய்ய உன்னுடைய வலது பாரிசத்திலிருக்கிறேன் என்று சொல்கிறார். உங்களுடைய எல்லா பாடுகளையும் குழப்பங்களையும் தேவனிடம் சொல்லுங்கள். உங்கள் நம்பிக்கைக்கு விரோதமாக அவர் நடந்து கொள்ளவே மாட்டார். கிறிஸ்து தாம் விலை கொடுத்து வாங்கின தம் சம்பத்தாகிய தம் திருச்சபையையும் சத்தியத்தின் விதைகளை விதைப்பதற்குச் செல்கிற பணியாளர்களையும் விட அவருக்கு முக்கியமானது எதுவுமே இல்லை. இயேசுவை பற்றி சிந்தியுங்கள். அவர் தம் பரிசுத்த ஸ்தலத்திலிருக்கிறார். அவர் தனியாக இல்லை. அவருடைய கட்டளையை நிறைவேற்ற பதினாயிரம் பதினாயிரமான தூதர்கள் அவர்களை சுற்றிலும் காத்திருக்கிறார்கள். தேவன் மேல் தன் நம்பிக்கையை வைத்துள்ள மிகவும் பலவீனமான பரிசுத்தவானுக்குச் சேவை செய்வதற்காகச் செல்லும்படி அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். உயர்ந்தவனுக்கும் தாழ்ந்தவனுக்கும் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் ஒரே அளவில் தான் உதவி வழங்கப்படுகிறது. தோல்வி குறித்த நினைப்பே இருக்கக்கூடாது. தங்கள் பணி தோற்றுவிடுமோ என்று கிறிஸ்துவின் ஊழியர்கள் ஒருபோதும் நினைக்கக்கூடாது. அவ்வாறு பேசவும் கூடாது. ஆண்டவராகிய இயேசுவே எல்லாவற்றிலும் நம்மை செயல்திறனுள்ளவர்களாக்குகிறார். அவருடைய ஆவியானவரே நமக்கு ஊக்கமாக இருக்க வேண்டும். வெளிச்சத்தை கொண்டு செல்கிற ஊடகங்களாக இருக்கும்படி அவருடைய கரங்களில் நம்மை ஒப்படைக்கும் போது நன்மை செய்வதற்கான வழிகளுக்கு குறைவே இருக்காது.
நாம் நம்மை முற்றிலும் தேவனுக்கு அர்ப்பணித்து நமது ஊழிய பணியில் அவருடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றினால் அந்த பணியை செய்து முடிக்கிற பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வார். நேர்மையான நமது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குமா என்று குழம்பவிடமாட்டார். தோல்வி குறித்து ஒருமுறை கூட நாம் சிந்திக்கக்கூடாது. தோல்வியே அறியாதவரோடு நாம் ஒத்துழைக்க வேண்டும். தம் மக்கள் தங்களையே மிகக் குறைவாக மதிப்பிடும்போது ஆண்டவர் ஏமாற்றமடைகிறார். தாம் தெரிந்து கொண்ட சுதந்திரமான அவர்கள் தங்களுக்காக அவர் செலுத்தியுள்ள விலைக்கேற்ப தங்களை மதிப்பிடுவதையே அவர் விரும்புகிறார். அவர்கள் மேல் அவர் பிரிமாயிருக்கிறார். இல்லையென்றால் அவர்களை மீட்பதற்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருந்த போது தம்முடைய குமாரன் தன் ஜீவனை கொடுப்பதற்காக அனுப்பியிருக்க மாட்டார். அவர்களுக்கென ஒரு பயன்பாட்டை வைத்திருக்கிறார். தம் நாமத்தின் மகிமைக்காக அவர்கள் மிகமேலான கோரிக்கைகளை வைக்கும்போது அவர் மிகவும் சந்தோஷமடைகிறார். அவருடைய வாக்குறுதிகளில் அவர்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மேலானவைகளை அவர்கள் எதிர்பார்க்கலாம். விகிதாச்சார வெற்றி. ஒரு குறிப்பிட்ட வேலையை நிறைவேற்றி முடிப்பதற்கான வழியை தேவன் திறந்து வெற்றியின் நிச்சயத்தை கொடுக்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த கருவியானவர் நிச்சயமான விளைவை ஏற்படுத்துவதற்கு தன் திறனுக்குட்பட்ட அனைத்தையும் சனைத்தையும் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு ஆர்வத்தோடும் விடாமுயற்சியோடும் வேலை செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு வெற்றி கொடுக்கப்படும்.
தூய அன்பை அடிப்படையாகக் கொண்டு செய்யப்படுகிற வேலை எதுவாக இருந்தாலும், அது சிறிய வேலையோ மனித பார்வைக்கு அற்பமான வேலையோ எப்படி இருந்தாலும், அது முற்றிலும் பயனுடையதாக இருக்கும். ஏனென்றால்
ஒருவர் எவ்வளவு அதிகம் வேலை செய்கிறார் என்றல்ல, எவ்வளவு அன்போடு வேலை செய்கிறார் என்றுதான் தேவன் பார்க்கிறார். ஆத்துமாக்கள் மேல் ஆழமான அன்பில்லாமல் 100 பேர் கூடி சிலட்டங்களைப் போட்டு இயந்திரம் போல தங்கள் விதிகளை நிலைநாட்டவும் முயற்சி செய்வதை விட, மெய்யாகவே மனமாற்றமடைந்து விருப்பமுள்ள மனதோடு சுயநலமின்றி இருக்கும் 10 ஊழியர்கள் ஊழியக்களத்தில் அதிகம் சாதிக்க முடியும். இப்போது நீங்கள் பெற்றுள்ள அல்லது இனிப்பெறப்போகின்ற திறன்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தர முடியாது. தேவன் மட்டுமே வெற்றியை பெற்றுத்தர முடியும். விசுவாசமுள்ள ஒவ்வொர் ஆத்துமாவுக்கும் மனிதன் என்ன செய்ய முடியும் என்று மனிதனை நம்பாமல், தேவன் என்ன செய்ய முடியும் என்று தேவனை நம்ப வேண்டும். விசுவாசத்தோடு நீங்கள் அவரை தேடிச் செல்வதை தேவன் விரும்புகிறார். மகத்தானவற்றை நீங்கள் அவரிடமிருந்து எதிர்பார்க்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். இவ்வுலகிற்கடுத்த காரியங்களிலும் ஆவிக்குரிய விஷயங்களிலும் உங்களுக்கு அறிவை தருவதற்கு அவர் வாஞ்சிக்கிறார். அறிவுத்திறனை அவர் கூர்மையாக்குவார். திறமையும் சாமர்த்தியமும் அவர் கொடுப்பார். தேவ பணியில் உங்கள் தாளந்துகளைச் செலவிட்டு அவரிடம் ஞானம் கேளுங்கள். அப்பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படும்.
கிருபையின் எண்ணெயானது மனிதர்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது. மேலும் தேவன் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நோக்கங்களுக்காக வேலை கொடுக்கிறார் என்பதையும் புரிய வைக்கிறது. புத்தியற்ற அந்த 5 கன்னிகைகளிடமும் விளக்குகள் இருந்தன. அதாவது வேதாகமம் குறித்த அறிவு இருந்தது. ஆனால் அவர்களிடம் கிறிஸ்துவின் கிருபை இல்லை. ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி சடங்காச்சாரங்களையும் வெளிப்புறக் கடமைகளையும் செய்து வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சேவையில் ஜீவனில்லை, கிறிஸ்துவின் நீதி இல்லை. நீதியின் சூரியன் அவர்களுடைய மனதிலும் இருதயங்களிலும் உதிக்கவில்லை. கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கும் குணத்திற்கும் சாயலுக்கும் ஒத்ததாக சத்தியத்தின் மேல் அன்பு அவர்களில் காணப்படவில்லை. கிருபையின் எண்ணெயானது அவர்களுடையவர்களுடைய முயற்சிகளோடு கலக்கவில்லை. மணியில்லாத காய்ந்த கதிர் போல அவர்களுடைய பக்தி மார்க்கம் இருந்தது. கொள்கைகளின் சடங்குகளை பிடித்திருந்தார்கள். ஆனால் தங்கள் கிறிஸ்தவ வாழ்வில் வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள். முற்றிலும் சுயநீதியால் நிறைந்திருந்தார்கள். கிறிஸ்துவின் பள்ளியில் பாடங்களை கற்றுக்கொள்ள தவறினார்கள். அந்த பாடங்களின்படி நடந்திருந்தால் இரட்சிப்புக்கேற்ற ஞானமுடையவர்களாக அவர்களை மாற்றியிருக்கும்.
தெய்வீக ஏதுகரங்களோடு மனித ஏதுகரங்களும் ஒத்துழைத்து தேவ பணியை நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும். சுயநிறைவுடன் வாழ்பவர்கள் வெளியே பார்ப்பதற்கு தேவ பணியில் மும்முரமாக இருப்பது போல தெரியலாம். ஆனால் அவர்கள் ஜெபிக்காவிட்டால் அவர்களுடைய செயல்பாடுகளால் பயனில்லை. வானவில் சூழ்ந்த சிங்காசனத்திற்கு முன் நிற்கிற தூதனுடைய தூபக்கூடிய தூபக்கலசத்தை அவர்கள் காண முடிந்தால், நம் ஜெபங்களும் முயற்சிகளும் இயேசுவின் புண்ணியத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும். இல்லையேல் காயினின் காணிக்கை போல அவை பிரயோஜனமற்றவையே. மனிதராகிய கருவிகள் செய்தவற்றின் விளைவுகளையும் நாம் காண முடிந்தால், அதிக ஜபத்தால் நிறைவேற்றப்பட்டதும் கிறிஸ்துவின் புண்ணியத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டதுமான பணியே நியாயத்தீர்ப்பின் பரீட்சையில் நிலைநிற்க முடியும் என்பதைக் கண்டிருப்போம். மாபெரும் விசாரணை நடைபெறும்போது தேவனை சேவிப்பவனுக்கும் அவரை சேவிக்காதவனுக்கும் இடையும் இடையேயுள்ள வித்தியாசத்தை கண்டுகொள்வீர்கள். கிரியைத்துவ மார்க்கத்தில் இக்கால கேள்விகளுக்கான பதில் இல்லை. தொழுகைக்கான வெளிப்புறச் சடங்குகள் அனைத்தையும் நாம் செய்தாலும் பரிசுத்த ஆவியானவரின் உயிரூட்டுகிற வல்லமை இல்லாமலிருந்தால், கில்போவாம மலையானது மழையும் பனியுமின்றி காய்ந்து கிடக்கிறதோ அதுபோல நாமும் வறண்டிருப்போம். நியதியில் கற்பாறை போன்ற உறுதியுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேதாகம நியதிகளை போதிக்க வேண்டும். பரிசுத்த நடத்தையால் அவற்றை பின்பற்ற வேண்டும்.
வெற்றி என்பது விருப்பத்தோடும் உற்சாகத்தோடும் செயல்படுவதை சார்ந்தது ஆகும். அது தாளந்தை மாத்திரம் சார்ந்ததல்ல. மிகச்சிறந்த தாளந்துகளைப் பெற்றால்தான் பயன்மிக்க சேவை செய்ய முடியும் என்பது தவறு. மனச்சாட்சியின்படி அனுதினக் கடமைகளை நேர்மையாக நிறைவேற்றுவதும் போதுமென்ற ஆவியும் பிறர் நலனில் உண்மையார்வம் காட்டுவதுமே சேவை. பணிவுமிக்க நடத்தையில்தான் மெய்மேன்மையைக் காண முடியும். உண்மையன்போடு நிறைவேற்றப்படும் அனுதினக் கடமைகளெல்லாம் தேவ பார்வையில் அருமையானவை. ஒவ்வொரு கடமையையும் செய்யும் போதுதான் வலுவான அருமையான குணம் சீரான அமைப்புடன் உருவாகிறது. நம் வாழ்க்கையின் மிகச்சிறிய விஷயங்களானாலும் மிகப்பெரிய விஷயங்களானாலும் அவற்றில் உண்மை காணப்பட வேண்டும்.
சிறிய காரியங்களில் நேர்மையாக இருப்பதும் சிறு சிறு விஷயங்களில் உண்மையோடும் அன்போடும் நடந்து கொள்வதும் நம் வாழ்க்கை பாதையை மகிழ்விக்கும். உண்மையாக செய்யப்பட்ட ஒவ்வொரு கடமையும் நன்மைக்கேதுவானதும் ஒருபோதும் அழியாததுமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதைக் காணலாம். பூமியில் நம் வேலை முடிவடையும் போது அது நமக்கு தெரியும். விளைவுகளை தேவனிடம் விட்டுவிடுங்கள். உணர்வற்றதும் சுயநலமிக்கதும் உலகப்பிரகாரமான இதயத்திலே நல்ல விதை சிலகாலம் வெறுமனே புதைந்து கிடக்கலாம். ஆனால் பிறகு தேவ ஆவியானவர் ஆத்துமாவில் சுவாசத்தை ஊதும்போது புதைந்திருக்கிற விதை முளைத்தெழும்பி இறுதியில் தேவ மகிமைக்காக கனி கொடுக்கும். இதுவா அதுவா எந்த விதை செழித்து வளரும் என்பதை நமது ஊழியத்தில் நாம் அறிய இயலாது. இது நாம் தீர்வு காண வேண்டிய கேள்வியுமல்ல. நாம் நமது வேலையைச் செய்து விளைவை தேவனிடத்தில் விட்டுவிட வேண்டும். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. பூமியுள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் ஒழிவதில்லை. இவை தேவனுடைய மகத்தான உடன்படிக்கை. இந்த வாக்குறுதியை நம்பியே பயிரிடுகிறவர்கள் நிலத்தை பண்படுத்தியும் உடுத்தியும் விதைத்தும் வருகிறார்கள். அதுபோன்றே நாமும் ஆவிக்குரிய விதைப்பில் நம்பிக்கை தளராமல் இருக்க வேண்டும். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதைச் செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று அவர் உறுதியளித்திருப்பதை நம்ப வேண்டும். அள்ளித் தூவும் விதையைச் சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளைச் சுமந்து அறுத்த அரிகளைச் சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான்.